நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கவங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க ஒரு அனுபவம் மிக்க விவசாயி. இப்போ அவங்கள சந்திக்கலாம், வாங்க. வணக்கங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள்.
என் பேர் ஆறுமுகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் பெரிய தள்ளப்பாடியிலேருந்து வந்திருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே 20 வருஷமாக விவசாயம் செஞ்சுட்டு வரேன். வாழை, நெல், கடலை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வரேங்க. படிக்கும்போது இருந்தே விவசாயத்தை வந்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு அப்பாவுடைய அனுபவத்திலிருந்தே பண்ணிட்டு வரேங்க. ஸ்கூல் முடிச்சிருந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து விவசாயத்தை பார்த்துட்டு வரேங்க. கூட்டு குடும்பமாக இருக்குது. இந்த கூட்டு குடும்பத்தில் வந்து எல்லாமே கடுமையாக உழைப்பாங்க. கடுமையானா வந்து தேவைப்படும் போது தான் ஆட்கள் வச்சுக்குவாங்க, மற்ற நேரம் வந்து சொந்த உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆடு மாடு சாணம் இதெல்லாம் போட்டு உழவில் முறையெல்லாம் எடுத்து வந்து சிறப்பாக பண்ணி நல்ல அதிகப்படியான வருமானத்தை எடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து விவசாயத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோங்க. ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல முறையில் உழைச்சி நல்லா இது பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக விவசாயத்துலேருந்து தான் எல்லாமே வருது.
நல்லா அழகாக சொன்னீங்க. அதாவது விவசாயம்ங்கிறது சரியான முறையில் செய்யும்போது அதில் வந்து நமக்கு நஷ்டம் வரப்போகிறதில்ல. இப்போது நீங்கள் சொல்லும்போது ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சாதாரணமாக உங்களுடைய பயிர் சாகுபடி முறை என்ன, பயிர் எந்த சமயத்தில் போடுவீங்க, வேளாண்மை சார்ந்த தொழில்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறீங்க?
ஆடு வளர்க்குறோங்க. ஆடுனா பக்கமே காடு இருக்குது. மாடு மேய்க்கிறதுக்கு வந்து நிலத்தில் வர வைக்கோல் புல்லெல்லாம் போட்டு வந்து மாடு வீட்டாண்டே மேய்ச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி காலத்திலலாம் வந்து நிறைய மாடுலாம் இருக்கும், காட்டுக்கு போயிட்டு வரோம். இப்போ போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தடை பண்ணிட்டாங்க. அதனால் வீட்டாண்டே வைக்கோல் புல் கடலை கொடி அது மாதிரிலாம் வச்சு வீட்டாண்டே பார்த்துக்குறோங்க. இதில் வந்து சிறப்பு என்னென்னா விவசாயம் வளர்த்துக்கு வந்து மாட்டு எரு ஆட்டு எரு இது மாதிரிலாம் இயற்கையான இதில் போட்டு அதுன்னும் போது நல்ல அருமையான மகசூல் கொடுக்குது. வந்து ரசாயன உரங்களை விட வந்து இதில் வந்து நல்ல சிறப்பாக அருமையாக இருக்குது. பயிர் வந்து ஆடி மாதத்தில் வந்து நெல் பயிர் நடவு செஞ்சு அதுக்கப்புறம் தை மாதத்தில் அறுவடை முடித்து அதுக்கப்புறம் வந்து அறுவடை முடித்த பின்னால் வந்து வாழை போட்டால் வந்து அவ்வளோ சிறப்பாக வரும். எந்த ஒரு பயிருக்கும் வந்து நெல் அறுவடைக்கு பின்னால் வந்து செய்கிற பயிர் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வாழையில் வந்து கார்த்தி மார்கழி தையில் வந்து ஏலக்கு அந்த பக்கம் ஏரியாவில் வந்து ஏலக்கு தான் அதிகமாக செய்வாங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து நடவு முடிச்சிடணும். வந்து நடவு முடிச்சா தான் வந்து கண்ணு வந்து சிறப்பாக வளரும். அதுக்கப்புறம் நட்டால் வந்து வெயில் அதிகமாக வந்து குருத்துக்கள்லாம் வந்து சரியாக வராது. அப்புறம் பின்னாடி வரும்போது வந்து வெயிலில் அதிகமாக வரதுனால தார் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. வந்து நிலம் தயார் பண்ணுறது வந்து 3 முறை 4 முறை டிராக்டரில் இல்லை மாட்டு ஏரியில் எப்படியோ நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து 7 அடி வச்சு குழி ஆட்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்து 1 ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கண்ணு நம்ம நிலத்திலே இருந்து தோண்டி எடுத்து வச்சு நட்டு கொடுத்துருவாங்க. நட்டு கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து வாரத்துக்கு 1 முறை நீர் பாய்ச்சணும். அதிகமாக பாய்ச்சினாலும் அந்த கிழங்கு வந்து அழுகி போயிடும். கம்மியாக விட்டாலும் வந்து குருத்து வராது. 3 நாள் கழித்து தண்ணி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் 8 நாள் அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி கட்டணும். அதுக்கப்புறம் வந்து களை வரும்போது 1 முறை 2 முறை கையால் கொத்தி எடுக்கிறது வரும். கொத்தி எடுத்துட்டு அப்புறம் வந்து 1-3 மாதம் கழித்து வந்து ஏர் உழணும். பவர் டில்லர் வச்சு ஓட்டலாம், அதை விட மாட்டில் ஓட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிக பரப்பளவாக இருக்கும்போது பவர் டில்லர் வச்சு ஓட்டலாம், குறைஞ்ச பரப்பளவாக இருக்கும் முடிகிற மாதிரி வந்து மாட்டில் வச்சு ஓட்டி அப்புறம் வந்து அது தேலி ஓட்டி மண் அணைச்சி உடனே வந்து உரம் போடணும். மாட்டு சாணமாக இருந்தாலும் சரி அதோட வந்து ரசாயன உரங்கள் கலந்து உரம் போட்டுட்டு அப்படியே ஏலி ஓட்டிட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் பாய்ச்சணும். தண்ணீர் பாய்ச்சினாலே வந்து அந்த மரத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 மாதம் கழித்து களை வரும். களை வந்ததும் அதை கையால் எடுத்து விட்டு தேவை இருந்தால் மண் அணைச்சி விடலாம்.
சரிங்க, இப்போ இந்த வாழை ரகத்துக்கு வந்து உரம் வந்து எந்தெந்த மாதத்தில் என்னென்ன உரங்கள் கொடுப்பீங்க?
உரங்கள்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து நெல்லுக்கு போட்ட உரங்கள் வந்து தலையெல்லாம் நிறைய போட்டு மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டு சேடை ஓட்டி வரும்போது ஏற்கனவே கொஞ்சம் அதிகமாக நல்ல தயார் நிலையில் இருக்குது. நெல்லுனா நெல்லுக்காக மட்டும் இல்லை, அந்த அடுத்த பயிருக்காகவும் செய்கிறோங்க. அதில் வந்து சிறப்பான முறையில் உழவு எடுக்கிறது வந்து நல்லா தண்ணி கட்டி வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்ல முறையில் உழவு எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் கழித்து தேவைன்னா மாட்டு இருந்தாலும் போடலாம், இல்லை ரசாயன உரங்கள் வந்து 1 ஏக்கருக்கு வந்து 3 மூட்டை அதாவது யூரியா உரம் பொட்டாசு அந்த மாதிரி வந்து தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி மூன்று முறை வந்து குலைப்பு தள்ளும் பக்குவம் காய்முத்தும் பருவம் மூன்று முறை மட்டும்தான் அதிக அளவாக இல்லை ஒரு 10 மூட்டைக்குள்ளே தான் வரணும். இதில் வந்து மாட்டு எருவு அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அதிகமாக போட தேவையில்லை. அதாவது மாடு அது மாதிரி சாணம் இல்லாதவங்களை வந்து அதிகமாக போடுவாங்க, அது செலவு கொஞ்சம் அதிகமாகும். வந்து இந்த மாதிரி ஆடு மாடு கோழிலாம் இருந்து அந்த எருவுலாம் போட்டாங்கன்னா வந்து பயிருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, நோய் நொடி தாக்காமல் அருமையாக வருது.
இப்போ வாழை வந்து எத்தனை மாதத்தில் வந்து உங்களுக்கு பூ வரும், எப்போது அது அறுவடைக்கு தயாராகும்?
வாழை வந்து 7 to 9 மாதத்தில் வந்து குலை வந்துடும், 12 மாதத்தில் வந்து தாரை வெட்டுக்கு வந்துடும், காய்முத்தி பக்கம் வந்துடும், ஒரு வருடத்தில் அறுவடை முடிஞ்சிடும். கொஞ்சம் ஓரம் பாரம் நிழல் ஓரமாக இருக்கிறதுல வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்து அப்புறமா அறுவடை முடிஞ்சிடும்.
வாழையும் நிலக்கடலையும் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நிலக்கடலை எப்போ போடுவீங்க?
அது வந்து கார்த்திகை பட்டத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும் தண்ணி கட்டுற பருவம். வைகாசியில் வந்து மானாவாரியாக போட வந்து வைகாசியில் வந்து ஓரளவுக்கு மகசூல் எடுக்கலாம், ஆனால் கார்த்திகை மாதத்தில் போடும்போது நல்ல சிறப்பான மகசூல் எடுக்கலாம். ஏற்கனவே வந்து கோடை உழவுலாம் செஞ்சு வச்சுருப்போங்க, அதுக்கப்புறம் உழவு எடுத்து ஒரு ஏக்கருக்கு வந்து கிலோ கணக்கும் வரும் வெள்ள கணக்கும் வரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. கார்த்திகை மாதத்தில் வந்து நல்ல கலக்காக வந்து அருமையான பட்டம் இருக்கிறதுனால நல்ல அதிகமான மகசூல் கிடைக்கும். வைகாசி பட்டத்தை விட எல்லாமே விவசாயிகள் அதிகமாக எதிர்பார்க்குறது வந்து கார்த்திகை பட்டத்தில் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. நல்ல முறையில் உழவு எடுத்து வச்சிருந்து கார்த்திகை மாதம் மழை வந்ததுமே வந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளே வந்து பக்குவமாக எப்போ மண் பக்குவம் கொடுக்குதோ அப்போ வந்து கடலை போட்டு ஒரு 8 நாள் பார்த்தோங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள்களில் கொத்துறது வரும், கொத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டணும், ஜிப்சம் போட்டு தண்ணி கட்டணும். அதுக்கப்புறமா வந்து களை இருந்தாலும் சரி இல்லைனாலும் இன்னொரு தரம் மண் அணைச்சி ஜிப்சம் போட்டு மண் அணைச்சி தண்ணி கட்டணும் தான் நல்லா அருமையான மகசூல் வரும். பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறைவாக தான் இருக்கும், ஏன்னா மாட்டு எரு ஆட்டு எருவுலாம் இருக்கிறதுனால அது வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும். ரசாயன உரங்கள் அதிகமாக கொடுத்தாங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும், தேவைப்படும் போது மருந்து அடிக்கும். அதுக்கப்புறம் அறுவடை வந்துடும், அறுவடை வரும் போது நல்லா செடியில் மேலே பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக வந்துடும், காய் தேறிய காய் பார்த்தா உள்ள பருப்பு இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிகப்பு கலராக வந்து அந்த ஓடுலாம் முத்திட்டு கருகருன்னு இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி நல்ல மகசூல் எடுத்துக்கலாம். 3 மாதம் வரும், கார்த்தி மார்கழி தை மாசியில் வந்து கலக்காய் எடுத்துடலாம் வந்து.
சரிங்க, இப்போது கடலையும் நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க, இயற்கை உரங்கள் போடுறதுனால கடலையும் சரி வாழையும் சரி நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது வந்து நிறைய உழவர்கள் வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த வாழை சாகுபடியிலையும் சரி கடலை போடும்போதும் ஏதாவது கருவிகள் பயன்படுத்துகிறீங்களா?
வாழைக்குன்னு பார்க்கும்போது அதிகமாக வந்து ஆட்கள் தேவையில்லை, நடும்போது வந்து நடவு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து குடும்பமாகறவங்க வந்து ஒரு 2 முறை கொத்திட்டா போதும், அதிகமாக தேவையில்லை. ஒரு முறை 2 முறை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டு ஏர்லையாவது அல்லது பவர் டில்லர் அது வச்சு ஓட்டி மண் அணைச்சிடலாம் வந்து. அது மாட்டு ஏர் வந்து சொந்தமாக ஓட்டிக்கலாம், பவர் டில்லர் வந்து பவர் டில்லர் இருக்கிறவங்க வச்சு ஓட்டிக்கலாம், அதை தான் பயன்படுத்த முடியும். கடலைக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் உழவு கருவிகள் பயன்படுறதில்லை. வைகாசி பட்டத்தில் மழை வராதும்போது வந்து அதாவது ஏர் ஓட்டி அந்த கடலை எடுப்பாங்க, அதுதான். வாழை வந்து அறுவடைக்கு முடிஞ்ச பின்னாடி வந்து நிறைய பேர் இலைக்கு விட்டுருவாங்க, இலைக்கு விடாதவரங்க வந்து அப்படியே விட்டுட்டு வந்து மாடுலாம் கட்டிட்டு வந்து அப்படியே அறுவடை பண்ணின்னு வந்தாங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த தண்டுலாம் வதங்கி அப்படியே காஞ்சி சரகா போயிடும். காஞ்சி சரகா போனால் அதுக்கப்புறம் கூட்டி நெருப்பு வச்சுட்டு உள்ளக்குற கிழங்குலாம் நோண்டி எடுத்துட்டு உழவு செஞ்சுவாங்க. அப்படி இல்லை உடனே பயிர் செய்யணும் அப்படின்னும் போது அந்த பக்க கண்ணெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வேற ஒருத்தருக்கு வந்து அந்த கண்ணெல்லாம் கொடுத்துட்டு அந்த மரத்தெல்லாம் எடுத்து நிலத்து ஒரு புறம் ஓரமாக வந்து அடிக்கிட்டு மக்க வச்சுட்டு உள்ளே வந்து வேறு பயிர் ஏதாவது ஓட்டி உழவு நல்ல முறையில் எடுத்து அது அடுத்த பயிர் தயார் பண்ணிக்கலாம் வந்து. வாழை அறுவடை முடிஞ்சதுமே சித்திரை மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருதுன்னா சித்திரை மாதத்தில் வந்து மக்காச்சோளம் அந்த பருவத்துக்கு வந்து மக்காச்சோளம் நடவு வந்தது. மக்காச்சோளம் சித்திரை மாதத்தில் நட்டால் வந்து ஆடி சீசனுக்கு வந்து அருமையாக நல்ல விலைக்கு வந்துடுது. மக்காச்சோளம் முடிஞ்சிட்டு அடுத்து வந்து நெல்லுக்கு வந்துடுது வந்து.
இப்போ மக்காச்சோளம் போடுவேன்னு சொன்னீங்க, மக்காச்சோளம் வந்து தானியம் விற்பனைக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குங்களா?
பச்சையாக வந்து சாப்பிட்றதுக்காக வந்து வியாபாரிக்கு வந்து குறிப்பிட்ட பக்குவத்தில் முத்தாத முன்ன வந்து நம்மளுக்கு நல்ல கட்படி ஆகிற விலையாக இருந்தால் அதுக்கு விற்கலாம். அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து கட்படி ஆகலைன்னா வந்து முத்த வச்சு காய வச்சு ஒடிச்சு எடுத்து வந்து மிஷினில் கொடுத்து அந்த மணிகள்லாம் உளுத்தி மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். மார்க்கெட்டு எடுத்து வரும்போது நம்ம விலை எப்போ வந்து அதிகமாக விலை வருதோ அந்த நேரத்துக்கு நம்ம விற்கலாம். அது வரைக்கும் நம்ம வீட்டிலே சுத்தம் பண்ணி காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கலாம். ரேட்டு வரும்போது நம்ம நல்ல மார்க்கெட்டு கொடுத்து நல்ல லாபத்தை பெறலாம்.
இப்போ நீங்கள் வீட்டில் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ இந்த மக்காச்சோளத்தட்டு நெல் வைக்கோல் எல்லாமே வந்து உங்கள் தீவனத்துக்கு பயன்படுத்துக்குவீங்க. இப்போ மக்காச்சோளமே கூட வந்து கோழி தீவனம் மாட்டு தீவனம் இதெல்லாம் கலக்கிறாங்க, நீங்கள் வந்து கால்நடைகளுக்கு தீவனமாகவும் அதை பயன்படுத்துவீங்களா?
தட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மாட்டுக்கு, ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து. அந்த பச்சை தட்டுலேயே வந்து வெட்டி போட்டோங்கன்னா மாட்டுக்கு வந்து பால் கறக்கட்ட மாட்டுக்கு வந்து நல்ல பால் கறக்கும். மற்ற காளை மாடுகளுக்கு வந்து நல்லா சாப்பிடும். அப்படி காய வச்சு போயிடும்போது வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டால் மாட்டுக்கு நல்லா அருமையான உணவாக அது சாப்பிட்டுக்குது. வந்து நல்லா ரொம்ப முக்கியமானது வந்து நிலக்கடலிருந்து அந்த கடலை பறிச்சுட்டு அதை நல்லா ஒரு பக்குவப்படுத்தி காய வச்சு போர் போட்டு வச்சிக்கினா மாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தீவனம். அது வந்து மாட்டுக்கு நேரடியாகவும் அப்படியே தூள் பண்ணி போடலாம், இல்லை அதை தூள் பண்ணி வந்து மாட்டுக்கு தீனி தொட்டியில் வந்து அதை போட்டு அதுக்கு சாப்பிட வைக்கலாம்.
சரிங்க, இப்போது எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க?
இப்போ வந்து ஒரு 5 மாடு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய மாடு இருந்துச்சு, ஒரு 10 மாடு அந்த மாதிரிலாம். வைக்கோல் புல்லுலாம் வந்து பற்றாக்குறையினால கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்குது. அப்புறம் புல்லு அந்த மாதிரி நிறைய வரும்போது கொஞ்சம் மாடு கூடுதலாக அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். மாட்டு வந்து நாட்டு ரகம் தான், நாட்டு ரகத்தில் வந்து பால் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீட்டுக்கு மட்டும்தான் பால் வச்சுங்க, எப்பவுமே ஸ்டோருக்கெலாம் ஊற்றுறது கிடையாது. வீட்டுக்காட்டும் சரி, அதிகமாக பால் கறந்துச்சுன்னா அது கண்குட்டிக்கு விட்டுருவாங்க. மாடுகள் அதிகமாக இருக்கும் பொழுது கூட காட்டு பக்கம் இருக்கும்போது வசதியாக இருக்கும்போது ஒரு 30-40 மாடுகளாக இருக்கும். அப்போ போயிட்டு வரும்போது கூட ஒரு 7-8 மாடு கண்ணு போட்டு இருந்ததுன்னா அதில் தேவையான அளவுக்கு ஒரு மாட்டிலையும் 1 லிட்டர் அந்த மாதிரி கறந்துக்கிட்டு மீதிக்கு வந்து கண்ணுக்குட்டிக்க கொடுத்துருவோம். நமக்கு தேவைக்கு மோர், டீ, பால், காப்பி, தயிருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி கண்ணு கொடுத்துட்டோம். கண்ணுக்குட்டி ஒன்று நல்லா பெரிய மாடாகி ஆரோக்கியமாக இருக்கும். சேங்கன் கண்ணாக இருந்தாலும் பெருசாகி வந்து காளை மாடாகி வந்து வேர் உள்ளுறதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும்.
சரிங்க, இப்போது விவசாயம் பற்றின அனுபவங்கள்லாம் நல்லா அழகாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் இந்த தொலைநிலை கல்வியில் வந்து இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
இப்போ நார்மலாக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அது அப்படியே அனுபவமாக தெரிஞ்சுக்குது. விவசாயம் தெரியாதவங்களாம் வந்து இங்கே வந்து புதுசாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா? அது மாதிரி எனக்கு வந்து அங்கே இருக்கிறத விட வந்து இங்கே அதிகமாக வந்து எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது.
ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எந்த வகையிலன்னு சொல்லுங்களேன்.
வாழை மரம்லாம் சாஞ்சிடுது, நோய் வருதுன்னா வந்து அது நூட்பிழிலேருந்து இரு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது தான் அது வந்து நூட்பிழிலேருந்து கண்ணுக்கு தெரியாது வந்து ஒரு இது. அது மாதிரிலாம் பார்க்கும்போது பிஎப்டெக் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் விவசாயம் செஞ்சுன்னு வரதால் விவசாயம் சம்மந்தப்பட்டதாக பிஎப்டெக் இளமில்லை பண்ணை தொழில்நுட்பம் படிச்சுன்னுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதிர்காலத்துக்கும் வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் இது வந்து.
இப்போ நெல் சாகுபடி சொன்னீங்க இல்லைங்களா, அதில் புதிய தொழில்நுட்பம் அதாவது இந்த திருந்திய நெல் சாகுபடி இல்லைனாக்கா செம்மை நெல் சாகுபடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த முறையில் தான் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்களா?
திருந்திய நெல் சாகுபடி பார்க்கும் பொழுது அது ஒரு ரொம்ப சிறப்பான தொழில்நுட்பம் தான் வந்து. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5 வள்ளம் நாற்று விட்டு அது வந்து நிறைய நாற்றுலாம் எடுத்து போய் நட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. தொடர்ச்சியாக பண்ணுங்கிறவங்களுக்கு வந்து அது சிரமமாக தெரில. அதே திருந்திய நெல் சாகுபடியில் வந்து 1 ஏக்கருக்கு 3 கிலோ நாற்று விட்டு அந்த நாற்று எடுத்து 1 அடி தொலைவுக்கு ஒவ்வொரு பயிராக நடும்போது அவ்வளோ சிறப்பாக வருது. அதாவது அந்த நாற்றங்கால் விட்டு வந்து பரப்பளவு அதிகமாக விட்டு நாற்று வந்து திறமையாக வளர்த்தணும். இப்போ அந்த திறமையாக வளர்த்து வந்து ஒரு 15-20 நாளுக்குள்ளே வந்து நட்டுட்டுங்கன்னா அது நட்டு அதாவது அந்த பக்க கிளை வரும்போது ஒரு பயிர் இருக்குதுன்னா ஒரு பயிர் பக்கத்தில் 2 கிளை வருது. 2 சட்டை பிரியும் போது 2, 4 ஆகுது. 4, 6, 8, 10, 30 சட்டைக்கு அதிகமாக அதிகபட்சமாக ஒன்று 50-60 கூட எடுத்துக்கிறாங்க. நிறைய பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து நாற்றங்கால் செலவுலாம் குறையுது, விதையை அதிகமாக அதில் ஆள் வந்து அதிகமாக நட தேவையில்லை. ஒரு 5 பேருக்குள்ள 10 பேருக்குள்ள இருந்தால் 1 ஏக்கரை நடவு முடிச்சிடலாம். வந்து மகசூலம் வந்து அதிகமாக வருது. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் வந்து கரும்புக்கு பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பான அருமையாக இருக்குது. 5 ஏக்கர் தண்ணி கட்டி பார்க்குறாங்கன்னா அதை விட 10 ஏக்கர்கள் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து செய்யலாம். வந்து இதில் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து ரொம்ப சிறப்பு என்னென்னா டைரெக்டாக கிணத்துலேருந்து அப்படியே நேராக வேருக்கு போயிடுது கரும்புக்கு. வந்து இடையில் வந்து கால்வாயில் தண்ணியெலாம் வேஸ்ட் ஆகிறதுல வந்து களை முளைக்கிறதுல தண்ணி கட்டுற ஆள் வந்து அதிகமாக தேவைப்படுறதில்ல. அப்படியே டைரெக்டாக போகிறதுனால உரம்லாம் வந்து அதிலேயே கொடுத்துடலாம். வந்து களையும் வந்து அதிகமாக தண்ணி பாயாத இடத்தெல்லாம் வந்து வேஸ்ட்டாக களை முளைக்கிறது கிடையாது. எப்பொழுதுமே வந்து கரும்புக்கு தினசரி வந்து கரெக்டாக அந்த ஈரப்பதம் குறிப்பிட்ட ஈரப்பதம் தேவையான அளவு கரெக்டாக இருந்துனே இருக்குது. அதனால் கரும்பு நல்லா வளர்ச்சி அடைந்து நம்மளுக்கு அதிகமான டன்னேஜ் வந்து நல்ல மகசூல் கொடுக்குது. வந்து
சரிங்க, நெல்லில் என்னென்ன ரகம்லாம் போடுவீங்க?
நெல் ரகத்தில் வந்து 5620 வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். வந்து அதே மாதிரி ஒட்டு பண்ணி மகசூல் அதிகமாக இருக்கும். அதாவது 5620 விட ஒட்டு பண்ணி ரகம் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி J13 வந்து நல்ல அதிகமான விளைச்சலை கொடுக்கும். வந்து இதில் வந்து ரொம்ப நம்மளுக்கு சிறப்பு என்னென்னா வந்து 5620 நம்ம தேர்ந்தெடுத்து நட்டால் வந்து சமையலுக்கு வந்து எல்லாத்துக்கும் நடுத்தரமான நெல்ன்றதுனால நல்லா அருமையாக இருக்குது சாப்பாட்டுக்கு.
சரிங்க, இப்போ பொதுவாக நெல் சாகுபடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும், எவ்வளோ முட்டு வழி செலவு எவ்வளோ ஆகும், நம்மளுக்கு நிகர லாபம் எவ்வளோ கிடைக்கும்?
நெல் நடவு முறைக்கு வந்து நாற்றங்கால் செலவு வந்து 50 கிலோ விதை விடணும். 50 கிலோவுக்கு வந்து 500 ரூபா ஆகும். வந்து நாற்றங்கால் அது ஓட்டி வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 300 ரூபா. வந்து அடி உரம் வந்து 150 ரூபா ஒரு ஏக்கருக்கு. நான் சொல்லின்னு வரது வந்து ஒரு ஏக்கருக்கு உரத்துக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து நாற்றங்கால் ஓட்டும் போது வந்து தலை வந்து அதிகமாக போடுவோங்க. அதோட கூட வந்து எருவு போடலாம், நடு வயலில் வந்து எருவு போட்டுக்கலாம். நாற்றங்காலுக்கு ஒன்றும் தேவையில்லை. தலை வந்து நம்ம நிலத்து பக்கத்திலே இருக்கிற தலை வந்து போட்டு வந்து நல்லா சேர வந்து நல்லா அளவு வச்சு நெல் நாற்று விடுவதுக்கு முன்னாடி வந்து டிஏபி வந்து ஒரு 3 கிலோ மட்டும் போட்டால் போதும். அது வந்து தலை அதிகமாக இருந்தால் அந்த 3 கிலோ கூட தேவையில்லை. அப்படியே வந்து நாற்று வந்து நல்லா சிறப்பாக வந்து தலைச்சத்தில் இருக்கிறதுனால நல்லா வந்துடும். அதேமாதிரி நடவு செய்கிறதுக்கு வந்து 2000 ரூபா ஆகும் நாற்றுக்கு ஒரு ஏக்கருக்கு. வந்து உழவு எடுக்கிறது வந்து 2100. உரம் டிஏபி வந்து அடி உரமாக வந்து 1 மூட்டை போட்டால் போதும். நடவு வயலில் வந்து தலை போட்டிருந்தால் கம்மியாக கூட போடலாம். 1 மூட்டை போடக்கூட தேவையில்லை. போடணும்னு அதிகமாக ஏதாவது நினச்சிங்கன்னா வந்து நம்ம 1 மூட்டை போடலாம். மேல் உரம் வந்து களை பறிக்கும் போது வந்து ஒரு 2 மூட்டை வந்து யூரியாவும் பொட்டாசும் போடலாம். அதுக்கப்புறம் கொலை பருவத்தில் வந்து நம்மளுக்கு தேவையளவுக்கு திருப்பியும் 1-2 மூட்டை போடலாம். அதுக்கு 2000 ரூபா ஆகும். மருந்து செலவு வந்து அதாவது நோய் தாக்குதலாம் வந்து அது ஒரு 2 முறைக்கு வந்து ஒரு 700 ரூபா மருந்து செலவு. நெல் வந்து அறுவடைக்கு வந்து ஒரு 4000 ரூபா வந்து ஆகும். நெல் அடித்து அந்த தானியத்தை பிரித்து எடுக்கிறது வந்து 750 ரூபா. மொத்தம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 520 நட்டு நடவு முடிக்கணும்னா 10-12000 ரூபா ஆகும். வந்து நம்மளுக்கு மகசூல் பார்க்கும்போது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நல்ல விளைச்சல் வந்தால் 520 வந்து ஒரு 30-32 மூட்டை வந்து கிடைக்கும். வந்து 32 மூட்டை கிடைக்கும் போது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 32000 ரூபா ஆகுது. வந்து அது வந்து செலவு போக வந்து நம்மளுக்கு நிகரமாக வந்து 20000 ரூபா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒட்டு பொன்னி J13 வந்து நடும்பொழுது வந்து 520 வந்து கூடுதலாக வந்து மகசூல் கிடைக்கும். ஏன்னா அது வந்து 3 மாத நெல் தான். இது வந்து 520 வந்து இதை விட வந்து கூடுதலாக ஒரு 20 நாள் கூடுதலாகும். இது பார்க்கும்போது ஒட்டு பண்ணி வந்து நல்ல வந்து மகசூல் வந்து கதிர் வரும் பருவத்தில் வந்து வயலில் பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாக வந்து கதிர் மட்டும்தான் தெரியும். அந்த இலை வந்து கூட மறைச்சிக்கலாம். நெல் மணிக்கெல்லாம் முத்தனை பின்னால் தான் வந்து அந்த இலையை வந்து காஞ்சி வடிவத்தில் தெரியும். அது பார்க்கும்பொழுது மகசூல் அதிகமாக வந்து 520 விட வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 9 மூட்டை அதிகமாக கிடைக்கும். அதிகமாக மகசூல் கொடுக்குது.
ரொம்ப நல்லா சொன்னீங்க ஆறுமுகம். இப்போது சாகுபடி அப்படிங்கிறது வந்து எதுவுமே நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அதில் இருக்கிற குறைகள் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக நினச்சிட்ருக்காம என்ன செஞ்சால் நம்ம அதை நல்ல விதமாக செய்ய முடியும், விளைச்சல் அதிகமாக எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசித்து அதற்கான முறைகளை பின்பற்றினோம்னா தான் எதுலேயுமே விவசாயம் மட்டும் இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் சங்கடங்களை எப்படி நம்ம அதிலிருந்து விடுபட்டு நம்ம எப்படி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணோம்னா தான் வெற்றிகரமாக செய்ய முடியும். அதுக்கு உதாரணமாக இப்போது ஆறுமுகம் இருக்கார், நல்ல ஒரு இளைஞர். பொதுவாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இளைஞர்கள்லாம் விவசாயமா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டு இருந்த காலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருதுன்னு தான் நினைக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக தான் நம்ம ஆறுமுகம் இங்கே வந்திருக்காரு. இவருடைய அனுபவ கருத்துக்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி நல்ல தொழில்நுட்பங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தி விவசாயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஆறுமுகம் அவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக்கலாங்க. வணக்கம்.
அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், விவசாயம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாமல் வந்து விவசாயம் வந்து ஒரு மிக சிறந்த தொழில், வந்து நாட்டின் முதன்மையான தொழில் வந்து விவசாயம் தான். விவசாயம் கஷ்டம், கஷ்டத்தை விட்டுட்டு வேறு எதன் தொழிலாவது போகலாம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு சம்பாதிக்கிறத விட இது மாதிரி விவசாயத்தில் இருந்து கடுமையாக உழைச்சா, கண்டிப்பாக கடுமையாக உழைக்கும் போது விவசாயத்தில் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம சுயமாக வந்து நம்மளே வந்து சிறப்பாக பண்ணலாம். வந்து அதாவது ஒரு பயிரில் வந்து இப்போ நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதை விட்டுட்டு விவசாயத்தில் ஏற்கனவே வந்து விவசாயம்னாவே வெறுத்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது விவசாயம் பண்ணி ஒரு பயிரில் ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ வந்து கவலையாக தான் இருக்கும். அந்த கவலையை விட்டுட்டு வந்து அடுத்து தொடர்ந்து அடுத்த பயிர் போகணும். அடுத்த பயிர் போகும்போது கொஞ்சம் கூடுதல் லாபம் தெரியும். ஏன்னா ஏற்கனவே போன நஷ்டம் கிடைக்கலையான்ற வருத்தம்லாம் கூடாது. 1 முறையில் 2 முறை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் நீங்கள் டோட்டல் போட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இழப்பை விட நீங்கள் உழைச்ச உழைப்பு அதை விட ப்ளஸ் கூடுதலாக வந்து வருமானம் தெரியும். அதை எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லா வேலைகளை விடவும் விவசாயம் செஞ்சுட்டு வீட்டாண்டே இருந்து எல்லாமே கவனிச்சிக்கிட்டனால ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். விவசாயம் வந்து நல்ல முறையில் செய்யலாம். வந்து நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுக்கா பெரிய தள்ளப்படையை சேர்ந்து தோ ஆறுமுகம் அவங்க தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் நம்மளோட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இவர் மாதிரி இளைஞர்கள் விவசாயத்தில் உற்சாகத்தோடு ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயமே நமக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நீங்களும் நம்ம நேயர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும். உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் 0422 243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் எங்கள் கூட பேசுங்க. உங்களுடைய கருத்துக்களை கடிதங்களாக எழுதி அனுப்புகிறதா இருந்தால் விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. உங்களுடைய அனுபவங்களும் ஆலோசனைகளும் எங்களுடைய செயல்பாட்டை இன்னும் செம்மைப்படுத்தும்.